بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، ولا عاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد، أنبي الإسلامي السغدر قلي الله بن الليار قلي تايمار قلي سورة المائدة ونريا تفسير ولك وغفل إن ريتنم 101வது ஆயத்தை நாம் வந்தடைந்திருக்கின்றோம். இதுவரைக்கும் 100 ஆயத்துக்கள் எங்களுக்கு விளக்கப்பட்டது. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா பல்வேறு சட்டங்களை முன்னால் எங்களுக்கு கூறி வந்தான். இப்போது மூமின்களை பார்த்து வாழ்க்கைக்கு மிக அவசியமான ஒரு உபதேசத்தை, மிக அவசியமான ஒரு ஒழுக்கத்தை அல்லாஹ் சொல்கின்றார். ஆரம்பிக்கும் போது யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று இந்த வசனம் ஆரம்பிக்கப்படுகின்றது. ஏலவே உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஈமான் கொண்டவர்களே என்று வசனம் ஆரம்பிக்கப்பட்டால் பொதுவாக எல்லா வசனத்துக்குமே நாம் கவனம் செலுத்த வேண்டும். அப்படித்தானே, குர்ஆனை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எல்லா வசனத்துக்குமே நாம் கவனம் செலுத்த வேண்டும். இருந்தாலும் ஈமான் கொண்டவர்களே என்று ஆரம்பிக்கப்பட்டு விட்டால் அதற்கு ஒரு விசேட கவனத்தை கொடுக்க வேண்டும். காரணம், அது எங்களை பார்த்து விசேடமாக பேசப்படுகின்றது. எங்களை தெரியும், குர்ஆன் வந்து யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே என்று அழைப்பு விடுக்கின்றது. அப்போ மனிதர்கள் என்று சொல்லும்போது மூமீன்களாகிய எங்களை மட்டும் அது குறிக்க மாட்டாது, முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்களையும் அது குறிக்கும். அதே போன்று சில வசனங்கள் அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஹாது, யூதர்களே என்று அழைக்கின்றான். குல் யா அய்யுஹல்லதீன ஹாது, யூதர்களே. அதே போன்று குல் யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே. குல் யா அய்யுஹல்லதீன கஃபரு, நிராகரிப்பாளர்களே. இப்படி அல் குர்ஆன் அழைக்கும் முறை பல்வேறு விதத்தில் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா கிட்டத்தட்ட 80 சொச்சம் வசனங்களில் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று விசேடமாக எங்களை கூப்பிடுகின்றான். இப்போ இந்த கட்டளையில் வந்து மூமின்கள் அல்லாதவர்கள், முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் அடங்க மாட்டார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு கூற்று முன்னால் ஞாபகப்படுத்தியிருக்கின்றோம். அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அழைத்து விட்டால் கொஞ்சம் காத நல்ல என்ன செய்யுங்க, செவி சாய்ங்கன்னு சொல்றாங்க, கொஞ்சம் கூட கவனம் செலுத்துங்கன்றாங்க. ஏன், அந்த யா அய்யுஹல்லதீன ஆமனுக்கு பின்னால பாருங்க, ஒன்றோ ஒரு கட்டளை அல்லாஹ் என்ன செய்வான், விடுப்பான், ஒரு ஆர்டர் ஒன்று வரும், ஈமான் கொண்டவர்களே இதா நூதியம் லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாளில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவ், விரைந்து செல்லுங்கள், ஆர்டர். அதே போன்று யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு மஅஸ்ஸாதிகீன், உண்மையாளர்களோடு இருங்கள். அப்ப இப்படி அல்லாஹ் என்ன செய்வான்டா, ஏதாவது ஒரு கட்டளையை போடுவான். சில சமயத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அழைத்து ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டாம் என்று தடுப்பான். இப்ப எங்களுக்கு தெரியும், சூரத்துள்ள முனாஃபிகூன் என்ன வருது, அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லா, மூமீன்களே உங்களுடைய செல்வமோ உங்களுடைய பிள்ளைகளோ, உங்களுடைய செல்வமோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளோ அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் உங்களை மறக்கடிக்க செய்துவிட வேண்டாம். அப்போ உங்களோட செல்வமாக இருந்தாலும் சரி, இப்போ இன்றைக்கு பெரும்பாலும் மார்க்க கடமைகளில் நாம் பொடுபோக்கு செய்வதற்கு பிரதானமான காரணங்களில் ரெண்டு என்னன்னு கேட்டால், ஒன்று ஜாப், அடுத்தது ஃபேமிலி. ஒன்று ஜாப், அடுத்தது ஃபேமிலி. இப்போ தொழுக மிஸ் ஆகுதுன்றா கவனிச்சு பாருங்க, எதனால் மிஸ் ஆகுதுன்னு சொல்லி, ஒன்றோ பிள்ளைகளால் மிஸ் ஆகும், குடும்பத்தால் மிஸ் ஆகும், அல்லது ஜப்பால் என்ன செய்யும், மிஸ் ஆகும். இப்படி எங்களை அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் தூரப்படுத்தக்கூடிய ரெண்டு முக்கியமான விஷயங்கள் அல்லாஹ் சொல்லி என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து அல்லாஹ்வை நினைவை விட்டும் உங்களை இவைகள் மறக்கடிக்க செய்துவிட வேண்டாம். சகோதரர்களே, அப்படியானால் குடும்பத்தையும் தொழிலையும் விட்டு விட்டு திக்ரில் இருக்கணும் என்றது அர்த்தம் கிடையாது, அப்படி மாறி விளங்கிடக்கூடாது. அதுல இருந்து கொண்டு இதையும் மறக்காம வைக்கணும். அதுதான் சொல்லப்படக்கூடிய, நீங்க இருங்க குடும்பத்தோடு இருங்க, ஃபேமிலியோடு இருங்க, இல்லைங்கச்சா. அதே போன்று ஜப் செய்யுங்க, தொழில் செய்யுங்க, உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க தேடுறதுக்காக வேண்டி போங்க. ஆனால் அதே நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, உங்களுக்கு இதுவும் மறக்கக்கூடாது. இப்போ தொழிலில் இருக்கிறோமா, வாங்க சொன்னால் டக்குன்னு ஞாபகத்தில் வரணும், அது பெருசு இதை விடன்னு சொல்லி குடும்பத்தோடு உட்காந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி கொண்டு இருக்காரு. பாங்கு சொல்ல போறேன்னு சொன்னா உடனே ஞாபகம் வரணும், இந்த டிஸ்கஷனை விட அது பெருசுன்னு சொல்லி. ஆயிஷா நாயக் என்ன சொல்றாங்க, நபி அவங்க வீட்டில் வேலை செஞ்சு கொண்டிருப்பாங்க, தன் குடும்பத்தவர்களுடைய பணியில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள், ஆனால் பாங்கு சொல்லப்பட்டால் சொல்றாங்க எங்களை யாருன்றே தெரியாதவர்கள் போன்று ஆகிவிடுவார்கள். எங்களை யாரென்றே அவர்களுக்கு தெரியாதவர்கள் போன்று மாறிவிடுவார்கள். ஏன், அல்லாஹு அக்பர் என்றால் அல்லாஹ் மிகப்பெரியவன். எஸ், உண்மையில் அல்லாஹ் மிகப்பெரியவன். மற்ற எல்லாமே சின்னது, மற்ற எல்லாமே என்ன சின்னது. சாதாரண ஒரு மீட்டிங் ஜமாத் மிஸ், ஜமாத்தை பாலாக்கியாச்சு. மீட்டிங்ல ஈக்கிறாக்களுக்கு ஞாபகம் வருவதும் இல்லையாடி, பள்ளிவாசலில் பாங்க சொல்லி தொலைவிக்கிறாங்க. இப்ப என்ன மீட்டிங்ல ஈக்கிறியா தொலை போறையா, எது முக்கியமானது? சகோதரர்களே, முஸ்லீம்களாகிய எங்களை பொறுத்த வரைக்கும் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாலும் சரி, அல்லது ஏதாவது விசிட்டிங் வலை அரேஞ்ச் பண்ணாலும் சரி, அந்த அரேஞ்ச் பண்ற நேரத்தில் இதை கவனத்தில் கொண்டு தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம். இதுக்கு டிஸ்டர்ப் இல்லாத மாதிரிக்கு தான் மற்றதுகளை என்ன செய்யணும், நாம் அரேஞ்ச் பண்ணிக்கொள்ளணும். இப்போ நாங்கள் எங்களோட வேலை எல்லாத்தையும் செஞ்சு போட்டு அதுக்கு புறவு நாங்கள் தொழுகேண்டு போறதா இருந்தால் அப்போ எங்களுக்கு இது ரெண்டாம் தரம்ண்டு ஆயிரும். இது எங்களுக்கு என்ன செகண்டரி சப்ஜெக்ட் உண்டு, டைம் இருந்தால் கிடைச்சா. அதுலேயும் பாருங்கள், நிறைய சகோதரர்களுக்கு இந்த ஜமாத்தோடு தொழுவது என்பது வந்து அவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த. இப்போ அன்று ஒரு சகோதரோட பேசி கொண்டிருக்கும் போது அப்போ அவர் சொல்கிறாரு, ஜமாத்தை விட ஜப்பு ஃபர்ந்து தானே, அதனால் ஜப்புக்கு தான் நாங்கள் என்ன செய்யணும். இப்போ ஜப் செஞ்சு கொண்டு இருக்கிற நேரம் ஜமாத்துக்கு போகிறதுக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னு சொன்னால் சொல்ல ஜப் இது ஃபர்ந்து அப்படின்னா அது சொன்னதா, அது என்னது அது. இப்போ நிறைய பேர் விளங்கி வைத்திருக்கிறார்கள் சகோதரர்களே, தொழுவது ஃபர்ந்து, தொழுறது ஃபர்து. சரி, ஜமாத்தோட தொழுறதுடைய சட்டம் என்ன, இது சுன்னத்தா இது இல்ல, இதுவும் ஃபர்துதான். இதுவும் என்ன, எப்படி தொழுகை ஃபர்துதோ அப்படியே தான் ஜமாத்தோடு தொழுவதும் ஃபர்துதான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தான், கண் தெரியாத ஒரு சஹாபி வந்து அனுமதி கேட்கிறார் வீட்டில் தொழுகிறதுக்கு. யார் அந்த சஹாபி? அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, கண் தெரியாதவர். சகோதரர்களே, மூன்று காரணங்களை சொன்னார் அவர் நபியிடத்தில், மூன்றும் பொறுமதியான காரணங்கள். மூணு காரணம் எப்படியான காரணம், மிக பொறுமதியான காரணம், எக்ஸ்கியூஸ் கொடுக்கிறதுக்கு ரொம்ப தகுதியான காரணம். சொன்னார் அல்லாவின் தூதரே, நான் கண் பார்வை இல்லாத ஆள், நம்பர் ஒன். ரெண்டாவது சொல்றாரு, என் வீடு தூரம், பள்ளிக்கு அடுத்த வீடும் இல்லை எங்களோட வீடு, எங்களோட வீடு மிச்சம் தூரம். செகண்ட், சரிதானே, கிட்ட இருக்கிறதுக்கும் தூரம் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் வைக்கும். மூணாவது ஒரு காரணம் சொன்னார், என்ன காரணம் சொல்றாரு, என்னை அழைத்து வருவதற்கும் யாரும் இல்லை என்றார். என்னை அழைத்து வருவதற்கும் யாரும் இல்லை, அப்ப கூட்டிட்டு வரவும் ஆள் இல்லை, ஊடும் கிட்ட இல்லை தூரம், கண் கூட பார்வை கூட எனக்கு பிரச்சனை, நான் வீட்டில் தொழுது கொள்ளட்டுமான்னு கேட்டார். அப்ப நபி அவங்க, எஸ் நீங்க வீட்டில் தொழுது கொள்ளலாம் அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க, அனுமதி கொடுத்துட்டாங்க. போனவரை திருப்பி கூப்பிட்டாங்க, போனவரை என்ன செஞ்சாங்க, திருப்பி கூப்பிட்டாங்க, அதஸ்மஉன் நிதா, உனக்கு பாங்கு கேட்குதான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், எஸ் பாங்கு கேட்குது. ஃபஅஜிப், அப்படியானால் வாண. இது யாருக்கு சொல்லப்பட்டது? இப்போ இது ஒரு சுன்னத்தான காரியமா இருந்தா இவ்வளவு பெருசா என்னத்துக்கு நபி வலியுறுத்தணும்? என்ன சும்மா யோசிச்சு பாருங்க, போர்க்களத்தில் வார் நடக்குது, எப்படி டென்ஷனான நேரம் அப்படியா இல்லையா? ஜப்ல ஈக்கிறமாய் நேரமா இல்ல, வார் என்று சொன்னா உசுறு போற நேரம். அல்லாஹ் என்ன சொல்றான், வஇதா குன்த ஃபீஹிம் ஃபஅகம்த லஹும்ஸ் ஸலா, இந்த வார்ல நபியே நீங்க அவர்களுக்கு இடையில் இருந்தால், நீங்க தொழுகையை நிலைநாட்டினால், ஜமாத்தோட தொழுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல எப்படி ஜமாத்தை பேணணும் என்றதையும் அல்லாவே சொல்லிக் கொடுக்குறான் அந்த ஆயத்துல. ஒரு கூட்டம் உங்களோட தொழுதட்டும், அவங்க ஒரு ரக்காத்து முடிச்சு என்ன செய்யட்டும், அடுத்த கூட்டம் வரட்டும், இப்படி எல்லாம் அந்த ஒழுங்கு முறையை கூட என்ன செய்யறாங்க. அப்ப ஓர் போர்ல ஜமாத்த பேணும்னு மார்க்கம் சொல்லுதா இருந்தா, ஆபீஸ்ல இருக்க போகல சட்டம் என்ன யோசிப்பாரு, சகோதரர்களே, இன்றைக்கு அதாவது உண்மையிலே உலக விவகாரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் இதை வந்து என்ன செஞ்சிட்டோம் சொன்னால், ரெண்டாவது விஷயமா இதை நாங்கள் ரெண்டாவது ஆக்கணும்னா, நாங்களும் அல்லாவிடத்தில் ரெண்டாம் நிலைமையில் உள்ள ஆக்கல் என்றதை நாங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு அல்லாட கட்டளைகளுக்கு மதிப்பு வழங்குவீங்களோ அந்த அளவுக்கு அல்லாடத்தில் உங்களுக்கு மதிப்பு இருக்கும். நீங்கள் அல்லாட கட்டளைகள் லூஸ் பண்ணீங்கன்றுவீங்க, சிலவங்க பகிரங்கமாக லூஸ் பண்ண மாட்டாங்க, ரகசியமாக லூஸ் பண்ணுவார். வெளியில் பகிரங்கமாக மக்களுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஏன்னா பீரங்கி பேச்சாளராக இருப்பார், பேசுனா வாயத்திறந்தால் மார்க்கம் பறக்கும். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரகசியமாக ஆயிக்கிற நேரம் பரவாயில்ல, அதெல்லாம் செஞ்சால் மாஃபி முஷ்கிலான்ருவார். அந்த இடத்துல அல்லாவுடைய கட்டளைகளுக்கு நாங்கள் மறைமுகமாக லூஸ் விட்டாலும் கூட அல்லாவிடத்தில் எங்களுக்கு இருக்கும் மதிப்பு மரியாதை குறைந்து போகும், அதுதான் நடக்கும். அப்போ எனவே அந்த மதிப்பை மரியாதையை நாங்கள் பாதுகாக்கணும்னு சொன்னால் நாங்கள் அதில் கிளியராகிக்கணும். அதிலே விசேடமாக ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் தொழுகையில் எந்த விதமான ஒரு பராமுகமான நிலை அவனிடத்தில் இருக்க மாட்டாது. இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், லா தொழுகிக்கும் அம்பாலுக்கும் வலா அவுலாதுக்கும், உங்களுடைய பொருளாதாரமோ உங்களுடைய பிள்ளைகளோ அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் உங்களை மறக்கடித்து விட வேண்டாம். சகோதரர்களே, அந்த ஆயத்தில் அடுத்த துண்டு என்ன தெரியுமா, அல்லாஹ் என்ன சொல்றான், வமை எஃப் அல் ஜாலிக், யாராவது அப்படி செய்தால், யாராவது அப்படி செய்தால். இப்போ உங்களுக்கு மீட்டிங் தான் பெருசு, தொழுக பெருசு இல்லை இல்லைங்களா, உங்களுக்கு உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் தான் பெருசு, உங்களுக்கு தொழுக பெருசு இல்லை. ஒரு ஸ்போர்ட்ஸை அரேஞ்ச் பண்ணுனா அதுக்குள்ள தொழுகையை நாங்கள் கவனத்தில் எடுக்கணும். இன்ன டைம் தொழுக டைம், எஸ் உடனே நிப்பாட்டணும், தொழணும், வரணும். இல்லை அதை முடிச்சு போட்டு என்ன செய்வோம், தொழுவோம். அதை முடிச்சு போட்டு என்ன செய்வோம், நாங்கள் தொழுவோம்ன்ட்டு சொன்னால் அப்போ எங்களுக்கு தொழுகைக்கு என்ன செய்கிறோம், நாங்கள் ரெண்டாவது ஒரு நிலையை என்ன செய்கிறோம், கொடுக்குறோம். அப்போ எனவே நாங்கள் அரேஞ்ச் பண்ணுற அரேஞ்ச்மெண்ட் டீம் இருக்கிறோமே, நாங்கள் என்ன செய்யணும், அதுக்குரிய நேரத்தை என்ன செய்யணும். இப்போ அங்கே ஒரு ஜமாத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் எஸ் அல்ஹம்துலில்லாஹ், கொஞ்சம் முன்பின் ஆகுறதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இல்லை, ஜமாத்து கிடைக்காது, தனியே தான் தொழணும்னு சொன்னால் பள்ளியும் பக்கத்தில் இருக்கின்னு சொன்னால் என்ன செய்ய முடியாது. இப்போ நான் ஒரு கிளாஸை அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னால் இடையில தொழுக டைம் வந்தால் நான் என்ன செய்யணும், அந்த தொழுக டைமுக்கு எப்படி நேரம் ஒதுக்கணும் என்றதை நான் யோசிக்கணும். ஏன், அது ஏண்ட முதல் கடமை. இப்போ அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்க போகிறதில்லை, நாளைக்கு நீ ஏன் இந்த கிளாஸ் நடத்தலைன்னு கேட்க போகிறதில்லை, ஏன் தொழலைன்னு தான் கேட்க போகிறான். ஏன்னா எந்த கேள்விக்கு நாங்கள் மறுமையில் முதல்ல பதில் சொல்ல வருவோமோ அந்த கேள்விக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ மறுமையில் எதை பற்றி முதல்ல கேள்வி, எதை பற்றி முதல் கேள்வி, ஆ நீங்கள் மீட்டிங் போட்டிங்களா, இதே அல்லாஹ் கேட்க போகிறான். இல்லை அல்லாஹ் முதல் கேள்வி ரவி அவங்க சொல்கிறாங்க, தொழுதாயா நபி அவங்க தொழுதாயா என்று அல்லாஹ் கேட்பான் என்று சொல்லிட்டு நிப்பாட்டல்ல, சொன்னாங்க யார் தொழுகையில் சித்தி அடைவார்களோ மற்ற எல்லாத்திலும் என்ன செய்வாங்க, அவங்க இன்ஷா அல்லாஹ் பாஸ் ஆகுவாங்க. யார் அதில் ஃபெயில் ஆகுவாங்களோ மற்ற எல்லாத்திலும் ஃபெயில் ஆகுவாங்கன்னு சொன்னாங்க. அப்ப எனவே சகோதரர்களை, இப்னு மசூதர்கள் அவங்க சொல்ற மாதிரி யா ஐயுஹல்லதீன ஆமனு என்று வந்துவிட்டால் நாம் என்ன செய்யணும், அதுக்கு கவனம் செலுத்தணும். சரி, இப்ப இந்த ஆயத்திலேயும் அல்லாஹ் என்ன செய்யறான்டா, யா ஐயுஹல்லதீன ஆமனு என்று சூரத்துல் மாயிதாவுடைய 101வது வசனத்தில் அல்லாஹ் எங்களை அழைக்கின்றான். சகோதரர்களை அழைத்து என்ன சொல்கின்றான், முக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ஒழுக்கத்தை அல்லாஹ் படிச்சு தரான். சஹாபாக்களை பார்த்து சொல்றான், ஈமான் கொண்டவர்களே, லா தஸ்அலு அன் அஷ்யா இன் துப்தலக்கும் தசுக்கும், அதாவது சில விஷயங்களை பத்தி நீங்க கேள்வி கேட்காதீங்கன்றான். சில விஷயங்களை பத்தி கேள்வி கேட்காதீர்கள், அந்த கேள்விக்கு பதில் சொல்லப்பட்டால், அந்த கேள்விக்கு பதில் சொல்லப்பட்டால் அது உங்களுக்கு துன்பத்தை தரும்ன்றான்ல. இப்ப இந்த ஆயத்து எப்ப இறங்கினது என்றதுல தஃப்ஸீருடைய உலமாக்கள் பல கருத்துக்களை சொல்றாங்க. 6 விதமான காரணங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதுல பிரதானமா புகாரில வரக்கூடிய ஒரு செய்தியை நான் சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் என்ன செய்றாங்க, சஹாபாக்களோட பேசிக்கொண்டிருக்கிறாங்களாம். சொன்னாங்களாம், நீங்க எதை பற்றி கேள்வி கேட்டாலும் நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்ப இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், ரசூலுல்லாஹ் என்னத்தை கேட்டாலும் பதில் சொல்லுவேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன செய்யணும், தேவையான பிரயோசனமான அவசியமான அப்படித்தானே. இப்ப சார் ஸ்கூல்ல டீச்சர் கிளாஸ்ல கேள்வி கேட்டாருன்னு சொன்னா என்ன, சரி அவசியமான விஷயங்களை கேளுங்கன்னு சொன்னா, சார் எப்ப லீவுண்டா கேக்குறது, அட பாடத்தோட சம்பந்தப்பட்ட கேள்வியை கேளுனு சொன்னா எப்ப லீவுண்டு, இவன் லீவை பத்தி கேள்வி கேட்கா. அப்பா ஒரு சஹாபி எழும்பி என்ன செஞ்சாரு, யா ரசூலல்லாஹ் ஐனா அபி என்று கேட்டாரு, வாப்பா மூத்தாயிட்டாரு, என்னுடைய தந்தை எங்கேன்னு கேட்டார். நபி அவங்க உடனே பதில் சொன்னாங்க, ஹூ அஃபின்னார், அவர் நரகத்தில் தேவையாது இவருக்கு. ஐநா அபின்னு கேள்வி கேட்டோம், நபி என்ன பதில் சொன்னாங்க, ஹூ அஃபின்னார், அவர் நரகத்தில். இது தேவையில்லாத ஒரு விஷயம். இப்ப இவருக்கு சொன்ன உடனே என்ன செஞ்சுட்டு, எப்படி இருக்கும், யாருக்கா இருந்தாலும் தன்னுடைய தந்தை நரகம்னு சொன்னா மனசுக்கு வருத்தமா தான் நினைக்கும். இப்ப அந்த இடத்துல கேட்க தேவையில்லாத ஒரு கேள்வி. உடனே இன்னொருத்தர் என்ன செஞ்சாராம், மன் அபி, ஏண்ட வாப்பா யாருன்னு கேள்வி கேட்டாராம். இது எப்படி கேள்வி? இப்ப அவர்கிட்ட அவரோட வாப்பா யாரு என்றதுல வந்து சமுதாயத்துல கொஞ்சம் அந்த ஒரு தவறான ஒரு கருத்துண்டு இருக்கு போல. அப்ப உடனே அவரு அதை கிளியர் பண்றதுக்கு சந்தர்ப்பமா பயன்படுத்தி என்ன செஞ்சாரு, மன் அபி, என் தந்தை யார், யார சொல்லுதான்னு கேட்டாரு. சொன்னாங்க, கால அபூக அப்துல்லா இப்னு ஹுதாஃபா, உன் தந்தை அப்துல்லா இப்னு ஹுதாஃபா என்பவர் என்று சொன்னாங்க. அப்ப அவருக்கு அவர்தான் தந்தையாக பேசப்படக்கூடியவர். ஆனா இருந்தாலும் அனாவசியமான கேள்விகள் இல்லைங்களா. இப்ப எங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜி சம்பந்தமான சட்டம் வந்தபோது நீங்க அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான் என்று கேட்ட உடனே, சொன்ன உடனே ஒரு சாபி உடனே எனக்கு கேட்டாரு, யார சூழல்லா அஃபி குல்லி ஆம், ஒவ்வொரு வருஷமுமா, ஒவ்வொரு வருஷமுமா அப்படின்னு கேட்கிறார். அப்ப நபி அவங்க சொன்னாங்க, நான் ஓண்டு சொன்னா லவஜபத், உங்களுக்கு கடமையாகிரும். நான் ஓண்டு சொன்னா உங்களுக்கு கடமையாகிரும், அது மட்டும் இல்ல கடமையாக்கப்பட்டா உங்களால செய்ய முடியாமலும் போய்விடும். அப்ப எனவே அது பாரமாகிரும். செய்யுங்கன்னு ஒரு காரியத்தை சொன்னா, யாராவது பஸ் வந்து சொல்றார் ஒரு விஷயத்தை செய்யுங்கன்னு சொன்னா, ஒரு தடவை செஞ்சு போட்டு அதை விட்டுறணும். டெய்லி செய்யணுமா இதை? இது தேவையில்லாத கேள்வி. அவர் ஓண்டா இப்ப என்ன ஆயிரும், ஓண்டு சொன்னா இப்ப டெய்லி அதை சுமக்கிற விலை வரும். அதனால ஒண்ட சொன்னா ஒரு தடவை தான் என்றத விளங்கி எடுத்துட்டோம்னு சொன்னா, ரெண்டாவது தடவை செய்யணுமா இருந்தா அவர் மீண்டும் சொன்னா ஓகே. அப்ப இந்த மாதிரி கேள்வி கேட்ட உடனே அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கினான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தஸ்அலு அன் அஷ்யா, சில விஷயங்களை நீங்கள் கேட்காதீர்கள். அல்லாஹ் சொல்றான், இன் துபுதலக்கும், அதற்குரிய பதில் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டால், தசுவுக்கும், அது உங்களுக்கு நல்லதா இருக்காது, அது உங்களுக்கு தீங்கு உள்ளதா இருக்கும். அதனால என்ன செய்யாதீங்க, அனாவசியமானவைகளை கேட்காதீர்கள். சகோதரர்கள், இது சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்டதா இருந்தாலும், ஏன்னா கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய உம்மத்தவர்களுக்கு சேர்த்துதான். எங்கள்கிட்டையும் இந்த பண்பு என்ன செய்யணும், அனாவசியமான கேள்விகளை கேட்கக்கூடாது. வீட்டில் வெளியே போற நேரம் எதையாவது சாமான் வாங்கிட்டு வர சொன்னா, போய் அந்த சாமானை மட்டும் வாங்கிட்டு வந்தீங்க, வேற என்ன கேட்டீங்கன்னா பிரச்சனை ஆயிரும். என்னத்தை சொன்னாங்களோ அதை வாங்கிட்டு வந்துட்டோம்டா என்ன. அப்ப வந்த பிறகு இன்னொன்ற சொன்னாங்கன்னா அப்ப என்ன செய்யணும், அடுத்த முறை பார்ப்போம், இல்லாட்டி திரும்ப வாய்ப்பு இருந்தா போறது. இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சும்மா சமயத்தில் என்ன செய்ய, ஒரு கடையில இறங்க வேண்டிய நீங்க ஒன்பது கடையில இறங்குற வேலை வரும், அப்படியா இல்லையா? அப்ப எனவே அனாவசியமான கேள்விகளை என்ன செய்யக்கூடாது. இப்ப சில அதுக்காக வேண்டி நீங்க மொத்தமா வீட்டுக்கு தேவையானது கேட்கறது அனாவசியம். சில டைம்ல வீட்டுக்கு வந்த பிறகு சொல்லுவாங்க, அதனால வரும்போத கேட்டு வாங்கிட்டு வர்றது நல்லது, அப்படியா இல்லையா? இல்லாடி வந்த பிறகு திரும்ப வெளியே போற வேலை என்ன செய்யும், வரும். சரி, அல்லாஹு தஆலா எங்களுக்கு உபதேசமாக சொல்கின்றான், அவ்வாறு ஏதாவது உங்களுக்கு பதில் சொல்லப்பட்டால் அந்த பதில் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு வந்து ஆபத்தாக அமையும். சரி, பிறகு அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆன், இந்த குர்ஆன் இறக்கப்படக்கூடிய நேரத்தில், சகோதரர்களே, இந்த குர்ஆன் இறக்கப்படக்கூடிய நேரத்தில் அந்த மாதிரி அனாவசியங்களை நீங்க கேட்டீங்க என்று சொன்னா, துபுதலக்கும், உங்களுக்கு அது சொல்லப்படும். சில சமயத்தில் தேவையில்லாத ஒரு விஷயத்தை நீங்க கேட்டு அது சமயத்தில் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டாலும் பட்டுவிடலாம். அதனால்தான் நபி அவங்க சொன்னாங்க வந்து, எதையெல்லாம் நான் உங்களுக்கு செய்யுமாறு சொன்னேனோ அதை முடிந்த வரைக்கும் செய்யுங்கள், எதை செய்யக்கூடாது என்று சொன்னேனோ அதை விட்டுவிடுங்கள். அல்லாஹ் எதை உங்களுக்கு கூறாது அமைதியாக இருந்தானோ, எதை உங்களுக்கு கூறாது அல்லாஹு தஆலா அமைதியாக இருந்தானோ, அதை நீங்க என்ன செய்யாதீங்க, அதை பத்தி கேட்காதீங்க. அது அல்லாஹ் தெரிஞ்சுதான் விட்டிருக்கிறான், அல்லாஹ் தானே தெரிஞ்சுதான் என்ன செய்திருக்கிறான், அதை பற்றி உங்களுக்கு சொல்லாமல் விட்டு வைத்திருக்கிறான். சொன்னாங்க, தருணி மா தரத்துக்கும், நான் எதையெல்லாம் கூறாமல் விட்டுவிட்டேனோ அதை நீங்களும் விட்டுவிடுங்கள் சொன்னாங்க. உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் அழிந்து போனதெல்லாம் எதனால் தெரியுமா சொல்றாங்க, கஸ்ரத்து சுஆலிஹிம், அதிகமாக கேள்வி கேட்ட காரணத்தினால். இன்னும் சொன்னாங்க, வஃதிலாஃபுஹும் அலா அம்பியாஹிம், நபிமார்களோடு பல விஷயத்தில் அவர்கள் முரண்படுபவர்களாக இருந்தாங்க. சில விஷயங்களை கேட்பாங்க, கேட்டு பதில் சொன்னா அதுக்கு செய்யறதுக்கு தயாரில்லை, சும்மா ஏதோ செஞ்சு கிளிக்க போற மாதிரி தான் கேட்கறது. ஆனா பதில் சொன்ன போறோம் என்ன, அதுல பொடுபோக்கு. இவங்களுக்கு தெரியும் மூசா நபியுடைய சம்பவத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் பக்ரால என்ன சொல்கிறான், وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ إِنَّ اللَّهَ يَأْمُرُكُمْ أَن تَذْبَحُوا بَقَرَةً. மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மாட்டை அறுக்குமாறு சொல்கின்றான், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மாட்டை அறுக்குமாறு சொல்கின்றான். இப்ப என்ன செஞ்சிருக்கணும், உடனே மாட்டோண்ட பிடிச்சி அறுத்து விட வேண்டியதான், விஷயம் அதோட முடிஞ்சிருக்கும். என்ன சொன்னாங்க, قَالِ ادْعُ لَنَا رَبَّكَ يُبَيِّنْ لَنَا مَا هِيَ. மூசா எப்படி மாடு என்று அல்லாஹ்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். இப்போ ஒவ்வொன்றா அல்லாஹ் என்ன செய்தான், சொல்ல ஆரம்பித்தான். சகோதரர்களே, அந்த சம்பவத்தை முடிக்கும் போது அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபஸபஹூஹா வமா காது யஃபலூன், அறுத்தாங்க ஆனால் அறுக்கணும் என்ற சிந்தனை அவர்கள்ட்ட இருக்கல்ல, அந்த வேண்டா விருப்புக்கு செய்யறன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் என்ன. அப்ப எனவே லேசா முதல்ல மாட்டை உண்டு அருங்கன்னு சொன்ன நேரத்தில் ஒரு மாட்டை பிடிச்சி அறுத்துருந்தா விஷயம் முடிஞ்சிருக்கும். ஆனால் விதண்டா விதத்தில் என்ன செய்தார்கள், அது எப்படி, என்ன மாடு, என்ன கலர், என்ன சைஸ், இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்ப எனவே அல்லாஹு தாலாவும் அதற்கு அவர்களுடைய தேவைக்கு ஏற்றமாய் பதில் சொன்னான். அந்த மாட்டை கண்டுபிடிக்கிறது சிரமமாகிவிட்டது, பல தொகையான பணத்தை கொடுத்து தான் அந்த மாட்டை எடுக்கணும் என்ற ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அப்ப இந்த மாதிரி நாங்களும் சில அனாவசியமான விஷயங்களை கேட்டு, இப்போ ஆபீஸ்ல வந்து நார்மலி வர்ற நேரம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் லேட் ஆகுனா பரவாயில்ல என்று தான் பேய்த்து கொண்டிருக்கிறது. இப்போ ஒருத்தர் பேய்த்து கேள்வி தானே கேட்க போறாரு, போஸ்ட்டை பேய்த்து எத்தனை நிமிஷம் வரைக்கும் வரையலும், எத்தனை நிமிஷத்துக்கு பிறகு வந்தால் நீங்கள் சம்பளம் வெட்டுவீங்க, இப்படியெல்லாம் இவர் அனாவசியமாக கேள்வி கேட்டதால இப்போ ஆர்டர் வந்துட்டு சட்டம் 15 மினிட்ஸ்க்குள்ள வரணும், இல்லாட்டி என்ன, சும்மா இருந்திருந்தா அந்த மனுஷன் அரை மணித்தியாலன்னு தோணுங்கிருந்தாலும் சும்மா இருந்திருப்பான். இவர் போய் தேவையில்லாத கேள்வி கேட்க போய் என்னாச்சு, அதனால்தான் நபி அவங்க சொன்னாங்க, மிகப்பெரிய குற்றவாளி யார் என்றால், யார் தெரியுமா பெரிய குற்றவாளி, ஹராம் இல்லாத ஒரு விஷயத்துல கேள்வியை கேட்டு ஹராமாக்கி கொண்டான். ஹராம் இல்லாத ஒரு விஷயத்துல அனாவசியமா கேள்வியை கேட்டு என்னாக்கிட்டாருன்னு சொன்னா இவரால ஹராமாகி விட்டது. இவர் தான் சமூகத்தில் ஆகப்பெரிய குற்றவாளின்னு சொன்னாங்க. இப்ப நாங்க எங்கட என்வாயன்மெண்ட்டுக்குள்ள பார்த்தா ஆபீஸ்ல அங்கே இங்கே தேவையில்லாத கேள்வியை கேட்டு இவரால இருக்கிற அவ்வளவு பேருக்கும் என்னதாச்சு, சிரமமாச்சு, அவ்வளவு பேருக்கும் சட்டம் வந்து விட்டது. இப்போ சில ஆட்கள் 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு முன்னுக்கெல்லாம் போவாங்க, இன்னும் ஜாப் முடியறதுக்கு பஸ்ஸுக்கும் தெரியும், மேனேஜருக்கும் தெரியும், கண்டும் காணாத மாதிரி என்ன செஞ்சுட்டாங்க, சும்மா இருக்கிறாங்க, இப்படி தான் வளம் இருந்து வருவதுன்னு வைங்களேன். இப்போ ஒருத்தர் நேர்மையை என்ன செய்கிறாரு, கடைபிடிக்கு கொண்டு போய் கேட்குறாரு, எத்தனை நிமிஷத்துக்கு முதல்ல போகலாம், எத்தனை நிமிஷத்துக்கு முதல்ல போகலாம் என்று கேள்வியை கேட்டு இப்ப சட்டம் வருது. 10 நிமிஷத்துக்கு முதல்லாம் போகலாம், அதுக்கு முதல்ல போனா என்ன செய்வோம்னாங்க, 15 நிமிஷத்தை வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி. இந்த கேள்வி யாரால வந்துச்சு, இவருடைய சகோதரர்களே. அப்ப சமூகத்துல நாங்க பாக்குறோம் சில விஷயம் நடந்து கொண்டிருக்குது, பெரியவங்களுக்கும் அது தெரியுது, அவங்க சும்மா இருக்கிறாங்கன்ற சும்மா இருந்துருங்க, அவங்க கண்டும் காணாத மாதிரி விளங்கியும் விளங்காத மாதிரி இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவங்க அனுமதிக்கிறாங்கன்றது அர்த்தம். அப்ப அனுமதிக்கிறாங்களா, ஓகே. இப்ப நாங்க அதுல விவரம் கேட்க போய் இப்ப எல்லாருக்கும் சட்டம் வந்ததோட எல்லாரும் சைட்ல போய் பதுவா செய்யத்தான் செய்வாங்க. இந்த ஹரபா போனவனால சும்மா இருக்கிற எங்களுக்கும் என்ன, தேவையில்லாத கேள்விகளை கேட்டுட்டு சொல்லி என்ன செய்வாங்க, ஏசத்தான் செய்வாங்க. அதனால நபி அவங்க சொல்றாங்க, இப்படி அனாவசியமாக ஹராம் இல்லாததை கேள்வியாக கேட்டு அவருடைய கேள்வியின் காரணமாக ஹராமாகிவிட்டால் என்ன, அவர்தான் மிகப்பெரிய குற்றவாளி. இன்னும் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஃபரல ஃபராயிப், அல்லாஹ் சிலதை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான், ஃபலா துதய்யுஹா, அதை பால்படுத்தி விடாதீர்கள், வஹத்த ஹுதூதன், சிலவற்றை உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான், ஃபலா தஅதூஹா, சில வரம்புகளை வைத்திருக்கிறான், அதை கடந்து விடாதீர்கள், வஹர்ரம அஷ்யா, சில விஷயத்தை அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கின்றான், ஃபலா தந்தகி ஹூஹா, அதை நீங்கள் முறித்து விடாதீர்கள். அந்த ஹராத்தை என்ன செய்தார்கள், செய்து விடாதீர்கள். சொல்றாங்க வசகத அன் அஷ்யா, சில விஷயங்களை அல்லாஹ் பேசாது விட்டு விட்டான். சில விஷயங்களை அல்லாஹ் என்ன செய்து விட்டான், பேசாது விட்டு விட்டான். சொல்றாங்க ரஹ்மதன் பிக்கும், உங்கள் மீது கொண்ட இரக்கத்தினால். கைர நிசியான், மறந்து செய்யல. அல்லாஹ்க்கு இதை சொல்ல மறந்துட்டோம் அதனால தான் விட்டுட்டானோ அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் மீது கொண்ட அருளின் காரணமாக என்ன செய்து விட்டான், அதை அவன் பேசாது விட்டு விட்டான். எனவே ஃபலா தஸ்அலு அன்ஹா, அதை பற்றி கேள்வி கேட்காதீர்கள். நான் அதை பற்றி என்ன செய்யாதீர்கள், கேள்வி கேட்காதீர்கள். எனவே சகோதரர்களே, இந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா அனாவசியமான கேள்விகளை கேட்பதை விட்டு மூமின்களாக எங்களை என்ன செய்கின்றான், தடுக்கின்றான். அப்ப இதுக்காக வேண்டி நாங்கள் விளங்கிடக்கூடாது, எதையும் கேட்கக்கூடாதுன்னு விளங்கிடக்கூடாது. எதை கேட்டாலும் அது அனாவசியமோ, எதை குர்ஆனே தான் சொல்கின்றது, ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாட்டி தெரிந்தவர்களிடம் என்ன செய்ய நீங்க கேட்டுக்கொள்ளுங்கள். அப்ப இது நல்ல விஷயங்களை படிக்கிறதுல, சட்டங்களை தெரிந்து கொள்வதில் எத்தனையோ சஹாபாக்கள் வந்து நபி இடத்துல விளக்கம் எல்லாம் செஞ்சுக்கிறாங்க, கேட்டுதான் இருக்கிறாங்க. அப்ப எனவே தேவையானவற்றை கேட்டுக்கொள்வது அவசியம். இதுல இருந்து எதையும் கேட்கக்கூடாது என்று அப்படி தவறான முடிவுக்கு செஞ்சக்கூடாது, வந்துடக்கூடாது. என்ன கேட்கக்கூடாது என்று சொல்லப்பட்டது, அனாவசியமானவைகளை கேட்கக்கூடாது. அப்ப அவசியமானவைகளை கேட்குமாறு குர்ஆன் என்ன செய்கின்றது, சொல்கின்றது. பிறகு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய அருளினால் அஃபல்லாஹு அன்ஹா, இதற்கு முன்னால் நீங்கள் செய்த அனாவசியமாக கேட்டவைகளை அல்லாஹ் மன்னித்து விட்டான். இதுக்கு முன்னால நீங்க அதை இதெல்லாம் கேட்டிருப்பீங்க தானே, அதெல்லாம் மன்னிச்சு தான் இதுக்கு பிறகு கேட்டுறாதீங்க, கேட்டீங்கன்னா குற்றவாளி ஆகுவீங்க. வல்லாஹு கஃபூருன் ஹலீம், அல்லாஹ் மன்னிப்பவன், பொறுமை காப்பவன். அல்லாஹு தஆலா உங்களை மன்னிக்கின்றான், அவன் பொறுமையாக இருக்கின்றான் என்பதை அல்லாஹ் என்ன செய்கின்றான், உங்களுக்கு சொல்கின்றான். மிக்க பொறுமை மிக்க உடையவனாக இருக்கின்றான். சரி, அடுத்த ஆயத்தில் சகோதரர்களே, 102வது ஆயத்தில் அல்லாஹு தஆலா இந்த குற்றத்தை முன் வாழ்ந்த சமூகத்தவர்கள் செய்தார்கள் என்பதையும் குறிப்பிடுகின்றான். உங்களுக்கு முன் வாழ்ந்த ஒரு சாரார் இப்படி கேள்விகளை கேட்டார்கள், கேள்விகளை என்ன செய்தார்கள், கேட்டார்கள். சும்ம அஸ்பஹு பிஹா காஃபிரீன், கேட்டது ஏதோ செய்ய போற மாதிரி, கேட்ட பிறகு என்ன செய்தார்கள், கேட்ட பிறகு மறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். எங்களுக்கு தெரியும் சஹாபாக்கள்ல அப்துல்லா இப்னு சலாம் ஒரு சஹாப் இருந்தார், அவர் யூத வம்சத்தில் இருந்து யூத குலத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர். அப்ப அவர் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு நபி அவங்க என்ன செய்யறாங்கன்னா, சில யூதர்களை கூப்பிட்டு கேட்கிறாங்க, இந்த அப்துல்லா இப்னு சலாம் என்றவர் எப்படி ஆள்னு கேட்கிறாங்க. உடனே சொன்னாங்க, யார் ரசூலுல்லா, அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன், அவர் சிறந்தவர். சிறந்தவர் மாத்திரமல்ல, எங்களில் சிறந்த ஒரு மனிதனுடைய மகனும் தான் சொன்னாங்க. எங்களில் சிறந்தவர், சிறந்த ஒரு மகனுடைய, சிறந்த ஒரு மனிதனுடைய மகனும் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவரை பத்தி நல்ல ரெக்கமெண்டேஷனோடு கொடுத்தாங்க. அப்ப அவரை மறைச்சி வச்சிருந்தாங்க நானவி, இவர் சென்ன உடனே அவரை கூப்பிட்டாங்க, வாங்க அப்துல்லா சலாம். அவன் சொன்னாங்க, அஷ்ஹது அல்லா இலா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நான் இஸ்லாத்தை சேர்ந்துட்டேன். உடனே பல்டி அடிச்சிட்டாங்களாம். ஆக எங்களுள்ள கெட்டவன் இவன் தான், ஆக கெட்டவனுக்கு பிறந்தவன் தான் இவன் சொல்லி நபியுடைய முன்னுக்கே, ஆக கெட்டவன் இவன் தான், ஆக கெட்டவனுடைய மகனும் இவன் தான். சுபஹானல்லாஹ், எப்படி பாத்தீங்களா. அப்ப எனவே சிலர்கள் வந்து கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்கு பதில சொன்ன உடனே பாத்தீங்கன்னா நிலம் அப்படியே உடனே மாறிடும். இவ சமூக கூட்டத்தவர்கள் சாலிஹ் நபி இடத்துல எங்களுக்கு மலையில இருந்து நீங்க என்ன செய்ய, ஒரு ஒட்டகத்தை பிளந்து வரவைங்க, நாங்க அப்ப உங்களை நம்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்தான், அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினான். உடனே ஒட்டகம் என்ன செய்தது, மலைக்குள் இருந்து வந்தது. அப்ப சாலிஹ் நபி சொன்னாங்க, ஒட்டகத்துக்கு எந்த தொந்தரவும் செஞ்சிடாதீங்க, செஞ்சீங்கன்னா அல்லாட தண்டனை வரும், அது ஒரு இடத்துல போய் நீர் குடிக்கும் ஒரு கிணத்துல, அதுக்கு ஒரு நாள் உங்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லி எக்ரிமெண்ட் பண்ணி இப்படி நடந்து கொண்டு இருக்கிற நேரம் திடீர்னு என்ன என்னடைஞ்சி அல்லாஹ் சொல்றான், காலை வெட்டி ஒட்டகத்தை கொண்டு போட்டாங்க. பிறகு அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு என்ன செய்தார்கள். அப்ப எனவே ஒட்டகம் வந்தா நாங்க உங்களை அப்படியே முழுமையா நம்பிடுவோம் என்ற மாதிரி தான் கோரிக்கை வைத்தார்கள். ஆனா வந்த உடனே ஏற்றுக்கொண்டார்களா, ஏற்றுக்கொள்ளவில்லை. சகோதரர்களை, அற்புதங்களை அளிக்குமாறு கேட்டார்கள், அல்லாஹ் அற்புதங்களை வழங்கிய பிறகு என்ன செய்தார்கள், அதை மறுக்க ஆரம்பித்தார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளானார். சரி, மக்கத்து காவிர்கள் முகமது நபி இடத்துல என்னெல்லாம் கேட்டாங்க? நீங்க வானத்திலிருந்து ஒரு மலக்கை கொண்டு வரணும், நீங்க அப்படியே ஏறி வானத்துக்கு போகணும், நீங்க போயிட்டீங்கன்றதுக்காக வேண்டி கூட நாங்க உங்களை நம்ப போறதில்லை, அங்கிருந்து ஒரு வேதத்தை எடுத்துக்கொண்டு நீங்க என்ன செய்யணும், நீங்க இறங்கி வரணும், இதை நாங்க பார்க்கணும், இப்படி எல்லாம் என்ன நிறைய அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறார்கள், அத்தாட்சி வந்தால், சான்று வந்தால் அதை நாங்கள் நம்புவோம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், வந்த புறம் நம்புவாண்டு என்னதான் என்ன உத்தரவாதம் இருக்கு சகோதரர்களே? கயாமத்து நாள்ல, கயாமத்துடைய நாள்ல நரகத்தை கண்முன்னால காவிர்கள் பார்ப்பார்கள். அல்லாஹ் சொல்றான், ருத்து அவர்களை அல்லாஹ் என்ன செய்யும், நீங்கள் அவர்களை பார்த்தால் நரகத்தின் மீது அவர்கள் நரகத்திற்கு முன்னால் நிறுத்தப்பட்டு வைத்திருப்பார்கள். அப்ப அவங்க சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ் எங்களை உலகத்துக்கு அனுப்பு, எங்களை உலகத்துக்கு அனுப்பு, நாங்க போய் நல்லதை என்ன செய்யறோம், செஞ்சிட்டு வாரோம். சகோதரர்களே, அவர்களுக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான், இவங்களோட பேச்சுக்காக இவங்களை உலகத்துக்கு நாங்க அனுப்பணும்னு வைங்க, பழைய குரடி கதவு துரடி கேஸ் தான் இதெல்லாம், அங்க போய் திரும்ப என்ன செய்ய போறான், இதே பாவத்தை செய்யத்தான் போறான். அவ கேக்குறாங்க, நாங்க இப்ப பாத்துட்டோம், நாங்க அதனால என்ன செய்யறோம், நாங்க போய் சாலிஹான் நல்லாமல செஞ்சிட்டு வாரோம்னு சொல்லி. அல்லாஹ் எதிர்காலத்தை தெரிந்தவன், அப்படித்தானே அல்லாஹ்னு சொல்றான். இவங்களை நாங்க திருப்பி அனுப்பினா, எந்த தவறை செய்து கொண்டிருந்தார்களோ அதன் பக்கம் திரும்பி போகத்தான் போகிறார்கள். அப்ப எனவே அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை, அவனுடைய சான்றுகளை இந்த உள்ளம் சகோதரர்களே ஏற்று நம்புவது என்பது உண்மையிலே அல்லாஹ் அடியார்களுக்கு செய்யக்கூடிய, என்று அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு எத்தனை அத்தாட்சிகள் வந்தாலும் கூட அவர்கள் நம்ப போவதே இல்லை. ஏன்னா சிலர்களுடைய உள்ளம் வந்து கல்லா மாறிச்சு. நீங்க என்னத்தை தான் ஓதினாலும் என்ன செய்ய மாட்டாங்க. நாங்க உதாரணம் சொல்லுவோம், எரும மாட்டுக்கு மேல என்ன மழை பெஞ்ச மாதிரின்னு சொல்லி, எவ்வளவு தான் நீங்க விளக்குனாலும் என்ன செய்யாது, அவனுக்கு விளங்காது. சரி, இப்ப அல்லாஹு தஆலா முதலாவது ஆயத்துல எங்களுக்கு உபதேசம் செய்தான், அனாவசியமான கேள்விகளை கேட்காதீர்கள், அவ்வாறு நீங்கள் கேட்டால் அது உங்களுக்கு சமயத்தில் பாதகமாக அமைந்துவிடும். பிறகு முன்னால் ஒரு கூட்டம் இவ்வாறு கேட்டார்கள், அவங்க கேட்டதுக்காக வேண்டி நாங்க கொடுக்கவும் செஞ்சோம், பிறகு அதை மறுப்பவர்களாக ஆகிவிட்டார்கள். சரி, பிறகு அல்லாஹ் என்ன செய்கின்றான், மா ஜஅலல்லாஹு மின் பஹீரத்தின் வலா சாஇபத்தின் வலா வஸீலத்தின் வலா ஹம். சகோதரர்களே, அடுத்த 103வது ஆயத்தில் ஜாஹிரியா காலத்தினுடைய ஒரு நம்பிக்கையை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். இப்ப நாலு மிருகங்களுடைய வர்ணனைகள் சொல்லப்படுகின்றது, பஹீரா, சாஇபா, வஸீலா, ஹம். நாலு மிருகங்களுக்குரிய அதாவது பெயர்கள், வர்ணனைகள். இவங்களுக்கு தெரியும், இது சம்பந்தமாக உலமாக்கள் இடத்துல வந்து பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. இந்த பஹீராண்டா என்ன, வசீலாண்டா என்ன, ஹாமண்டா என்ன. இவங்களுக்கு புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம். சயீத் இப்னு முசையப், முசையப் ரதியல்லாஹு அன்ஹு, அவங்க சொல்கிறாங்க, இமாம் புகாரி இமாம் அவர்கள் இதை பதிவு செய்திருக்கிறார்கள், இந்த பஹீராண்டா என்ன சொன்னாங்க, அல்லதி யும்னஉ தர்ருஹா லித்தவாகீத், அதில் பால் கறக்க மாட்டாங்களாம், ஒரு ஒட்டகம், அந்த ஒட்டகத்தில் என்ன செய்ய மாட்டார்கள், பால் கறக்க மாட்டார்கள். ஃபலா யஹ்லிபுஹா அஹதும் மினன் நாஸ், அதை வந்து அவங்களுடைய கடவுள்களுக்காக என்று இதை செய்து விடுவார்கள், விட்டு விடுவார்கள், அதை யாரும் தொடவும் மாட்டாங்க, அதில் யாரும் பால் கறக்கவும் மாட்டாங்க. சில உலமாக்களுடைய விளக்கம், அந்த ஒட்டகத்துக்கு காதில் என்ன செய்யப்படும், ஒரு அடையாளம் போடப்படும், இது வந்து தெய்வத்துக்காக வேண்டி, அவர்களுடைய தெய்வத்துக்காக விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒட்டகம் அப்படின்னு சொல்லி. பிறகு சொல்றாங்க, சாஇபா, சாஇபா என்று சொன்ன என்ன, கானு யுசய்யிபூனஹா லிஆலிஹதிஹிம் லா யுஹ்மலு அலைஹா ஷை, அதாவது நேந்துட்ட இந்த மிருகம் நாங்கள் சொல்லுவோமே, நேந்து போட்டாச்சு, சில ஒட்டகங்களை வந்து நேந்து விட்டுருவாங்களாம், இது வந்து கடவுளுக்கு அதுல எந்த விதமான பால் கறக்கிறது மட்டுமில்லை, எந்த ஒரு தேவைக்காகவும் அதை நாடப்பட மாட்டாது, அது அப்படியே தெருவில் விட்டுருவாங்க, அது ஊரில் மேய்ஞ்சு கொண்டிருக்கும், அது ஊரில் என்ன செய்யும், மேய்ந்து கொண்டிருக்கும். கேட்டால் சொல்லுவாங்க, இது நாங்கள் எங்கட கடவுளுக்காக என்ன செஞ்சிருக்கிறோம், இப்படி விட்டுருக்கிறோம் அப்படி சொல்லி. சா இபா, இவங்களுக்கு புகாரில் இன்னொரு ஹதீஸ் வருவது, அனுசரல்லா அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது அம்ர் இப்னு ஆமிர் அல் ஹுசாயின் ஒருத்தர் இருந்தார், சொன்னாங்க, அவரை நான் பார்த்தேன் நரகத்தில் தன்னுடைய குடலை இழுத்துக்கொண்டு அவர் போய்கொண்டிருக்கிறார், இவரு தான் யார் என்று கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த சாயிபா என்ற கொள்கையை முதல் முதல்ல அந்த சமூகத்தில் விதைச்சவர் இவரு தான். சமுதாயத்துக்காக கடவுளுக்காக இப்படி மிருகங்களை நாங்க என்ன செய்யணும், நேர்ந்து விடணும் என்று அல்லாவோ அல்லாவுடைய மார்க்கத்தினுடைய தூதரோ சொல்லாதவற்றை சமூகத்துக்கு என்ன செய்தார், இவர் தான் முதல் முதல் இந்த வேலையை செஞ்ச ஆள் அப்படின்னு சொல்லி அவரை பத்தி ஒரு தகவலை நபி அவங்க சொன்னாங்க. இந்த ஆயத்தினுடைய விளக்கத்துல இமாம் இப்னு கஸீர் போன்றவர்கள் அதை சொல்லியிருக்கிறாங்க. பிறகு சொல்றாங்க என்னன்னு சொன்னா, மூணாவது என்ன, வசீலா. வசீலான்னு சொன்னா இது வந்து ஒரு இளமையான ஒரு அதாவது ஒரு ஒட்டகம், தொடர்ச்சியாக இது குட்டி போடுமா, என்ன குட்டின்னு கேட்டா தொடர்ச்சியாக பொம்பளை தான், பெண் குட்டிகளை தான் போடும். தொடர்ச்சியாக பெண் குட்டிகளை போட்டா அதை என்ன முடிவெடுத்துருவாங்கன்னு சொன்ன, அஞ்சாறு பெண் குட்டியை போட்டுருவீங்க சாரி, இதுக்கு போறோம் இது கடவுளுக்கு, இதுக்கு போறோம் இது என்ன இது கடவுளுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுத்துருவாங்களாம். கடைசி ஆறாவது என்ன, நாலாவது என்ன சொல்றாங்க, ஹாமி வல்ஹாம் ஃபஹ்லுல் இபில் சொல்றாங்க. இது வந்து ஆண் ஒட்டகம், இது ஆண் ஒட்டகம். சில பெண் ஒட்டங்களுக்கு மத்தியில் இது வைக்கப்படும் குழந்தை உருவாக்குவதற்காக. இல்லைங்கச்சா, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒட்டகத்துக்கு இதன் மூலமாக அதாவது சேர்க்கை செஞ்சு குழந்தை உருவாயிச்சுன்னு சொன்னா அதுக்கு பிறகு அவரை புனிதமாக்கி செஞ்சிருவாங்க, அவரை விட்டுருவாங்க, இவரும் யாருக்கு, கடவுளுக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த ஒட்டகங்கள், இந்த இந்த ஒட்டகங்கள் விஷயமாக வேறு பல கருத்துக்களும் சொல்லப்பட்டிருக்குது. இப்ப நான் சொன்னது புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தியை சயீத் இப்னு முஸய்யிப் ரழியல்லாஹுவங்க ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. சகோதரர்களே, இப்ப இதிலிருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இப்படி ஒரு பழக்கம் அந்த சமுதாயத்தில் இருந்தது, சில மிருகங்களை வந்து என்ன செய்வாங்க. அப்ப இதெல்லாம் என்னான்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவர்களாக தானாக எந்த விதமான மார்க்க ஆதாரமும் இன்றி உருவாக்கி கொண்டவைகள், அவர்களாக என்ன உருவாக்கி கொண்டவைகள். அதனால தான் அல்லாஹ் அந்த வசனத்துடைய ஆரம்பத்திலேயே மா ஜஅல் அல்லாஹ், அப்ப மா ஜஅல் அல்லாஹ் உலமாக்கள் விளக்கம் சொல்றாங்க, அல்லாஹ் அவர்கள் மீது கடமையாக்கவில்லை. அல்லாஹ் கடமையாக்காதவற்றை எல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள், தாங்களே உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். விளங்கிச்சா? பிறகு அல்லாஹ் என்ன சொல்கின்றான், இவ்வாறு உருவாக்கி கடவுளுக்கு என்று அவைகளை நேர்ந்து விடுகின்றார்கள். ولكن الذين كفروا يفترون على الله الكذب, இந்த நிராகரிப்பாளர்கள் அல்லாஹ் மீது பொய்யுரைக்கிறார்கள். واكثرهم لا يعقلون, இவர்களில் பெரும்பான்மையினர் விளங்காதவர்கள். அல்லாஹ் சொல்றான் விவரம் இல்லாதவர்கள். எனவே தான் என்ன செய்கிறார்கள் சகோதரர்களே, இந்த ஆயத்திலிருந்து உலமாக்கள் எங்களுக்கு சொல்லக்கூடிய விளக்கம் என்று சொன்னா, மார்க்கத்தில் எந்த ஒன்றையும் நாம உருவாக்க முடியாது. மார்க்கத்தில் அல்லாஹ் எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட்டான். அதனால எது மார்க்கம் என்று சொல்லப்பட்டதோ அதைத்தான் நீங்க என்ன செய்யணும். இப்ப நாங்களாக என்ன செய்ய முடியாது, வணக்கங்களை கிரியேட் பண்ண முடியாது. இப்ப ஒரு நாலஞ்சு நாளைக்கு முதல் நான் நினைக்கிறேன், ஒரு ஒரு கிளிப் ஒன்று என்ன செஞ்சு ஃபேஸ்புக்கில் ஒரு சகோதரர் அனுப்பியிருந்தாரு. ஒருவர் வந்து மௌலூதுகளை ஆதரித்து பேசுகிறார், கத்தங்கள் கத்தம் கொடுக்கறத ஆதரித்து பேசுகிறார். உண்மையிலேயே அவருடைய பேச்சு வந்து நாங்கள் இந்த இஸ்லாமிக் பேக்ரவுண்ட் இல்லாமல் கேட்டோம்னு சொன்னால் சரின்னு தான் நினைப்போம். அவர் என்ன சொல்றாருண்டா, இந்த மூணாங்கத்தம் ஏழாங்கத்தம் பத்தாங்கத்தம் நாற்பதாங்கத்தம் எல்லாம் கொடுக்குறாங்களே, இதை ஒரு சாரார் வானம் என்று சொல்றாங்க, பீலர் என்று சொல்றாங்க. அவர் சொல்றாரு, சரி இந்த கத்தத்தில் நாங்க என்ன செய்யறோம். அவர் சொல்றாரு, கத்தம்னு தான் பாக்குறாங்களே அல்லாம இதுல என்ன நடக்குதுன்னு பார்க்கல. என்ன நடக்குது, சாப்பாடு கொடுக்கிறோம். சாப்பாடு கொடுக்கறது நல்ல காரியமா கெட்ட காரியமா? சாப்பாடு கொடுக்கறது என்ன நல்ல காரியம் தானே. என்ன ஜிக்ரு செய்கிறோம், ஜிக்ரு செய்யறது நல்ல காரியமா கெட்ட காரியமா? நல்ல காரியம். குர்ஆன் ஓதுகின்றோம், நல்ல காரியமா கெட்ட காரியமா? அப்ப எனவே நாங்க கத்தம் என்ற பேர்ல மக்களை ஒன்று கூட்டி நல்லதை தான் செய்கிறோம். இப்ப வாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நாங்க என்ன சாராயமா குடிக்கிறோம், இல்லாத என்ன சரி மோசமான காரியங்களை செய்யறோமா? இல்ல. அப்ப எனவே நாங்க சேர்த்து நல்ல விஷயங்களை தானே செய்யறோம். அப்ப நல்ல விஷயங்களை செய்யறதுல வந்து என்ன தப்பு இருக்கிறது? சகோதரர்கள், உண்மையில் இவருடைய பார்வை வந்து அதாவது இது இந்த இந்த காரியத்தை வந்து இது நல்லது அப்படின்னு தான் பார்க்கிறார். இப்போ எங்களுக்கு தெரியும், மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அமலை செஞ்சாலும் நாங்கள் பார்க்கணும், அல்லாஹ் ரசூல் இப்படி ஒன்றை செய்து காட்டினார்களா இல்லையா, இந்த பேசிக்கை மறந்துட்டார். இந்த பேசிக் என்ன, இப்போ ஃபஜ்ர் தொழுகைக்கு நாலு ரக்காத் தொழுகொண்டு வைங்களே, சரி மூணாவது ரக்காத்தில் என்ன ஓத போறீங்க, அப்படி இருந்தா மூணாவது ரக்காத்தில் என்ன செய்ய போறீங்க, பிஸ்மி சொல்லி அல்ஹம்து சொல்லி சூரத்துல் ஃபாத்தியா ஓதி, இது நல்ல காரியமா கெட்ட காரியமா? நல்ல காரியம் தானே. சரி, நாலாவது ரக்காத்தோண்டு தொழுதோன்னு வைங்க, ஃபஜருக்கு ஃபஜரை ரெண்டை நாலாக்குவோம். இப்போ மூணாவதுலே நாலாவதுலே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? மோசமான காரியத்தையே செய்ய போகிறோம் இல்லையே? நல்லதை தானே செய்ய போகிறோம். அப்போ நல்லதுன்னு மட்டுமா பார்க்குறோம் இங்கே? இல்லை, நல்லதுன்றது மட்டும் பார்க்குறல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிகாட்டல் கிடையாது. இப்போ நபியுடைய காலத்தில் பல சஹாபாக்கள் மௌத்தா போனாங்க, அவருடைய மனைவிமார்கள் மௌத்தா போனாங்க. யாருக்கு நபியவர்கள் இவ்வாறான ஒரு சடங்கை செய்தார்கள்? இப்போ அந்த காலத்தில் எல்லாரும் ஏழைகளா? இந்த பணக்கார சஹாபாக்கள் இருந்தாங்க. உஸ்மான் ரதியல்லானவங்க பெரிய பணக்காரன், அப்படியே இல்லையா? ரசூல்லாட ரெண்டு மகளை முடித்து ரெண்டு மகளுமே மௌத்தா போனாங்க. நபி அவங்க சொன்னாங்க, எனக்கு மூணாவது ஒரு மகள் இருந்தாலும் அதை உஸ்மானுக்கு முடித்து கொடுப்பேன். மூணாவது ஒரு மகள் இருந்தாலும் என்ன? உஸ்மான் யாருன்னு கேட்டீங்கன்னா சஹாபாக்கள்ல பெரிய பணக்காரவர். தபூக்குடைய போருக்கு அந்த போர் படைகள்ல மூன்றுல ஒரு பகுதிக்குரிய செலவு பொறுப்பை பாரமெடுத்தவர். மனைவிக்கு கத்தம் கொடுக்கிறது அவருக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல. முழு மதீனா மக்களையும் கூப்பிட்டு என்ன செஞ்சிருப்பாரு? நபி அவங்க சொல்லியிருந்தா சாப்பாடு போட்டிருப்பாரு, விக்ர மஜ்னு சொல்ல வச்சிருப்பாரு, கூப்பிட்டு குர்ஆன தமாம் செஞ்சிருப்பாரு. ஆனா நடக்கல்ல. அப்ப இதுல இருந்து நாங்க என்ன விளங்குறோம்? அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்யல, இவ்வாறான ஒரு காரியத்தை எங்களுக்கு. எனவே எங்களுடைய பார்வை வெறுமனே அது நல்லது என்று மட்டும் இருக்கக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிகாட்டல இருக்குதா இல்லையான்றத பார்க்கணும். அப்ப இவர்கள் இந்த மாதிரியான மிருகங்களை என்ன செய்தார்கள்? தங்களுடைய கடவுள்களுக்காக நேர்ந்து விட்டார்கள். எந்த அடிப்படையில் நேர்ந்தார்கள் சொல்ல? இப்ப நாங்களும் நேர்ச்சி வைக்கலாமா இல்லையா? ஒரு மிருகத்தை அல்லாஹ்வுக்காக வார ஹஜ்ஜி பெருநாளைக்கு நான் அறுக்கிறேன் என்று சொல்லி இப்பவே ஒரு ஆட்டை எடுத்து என்ன செஞ்சிட்டாரு, ஒருத்தர் நேர்ந்து வச்சுட்டாருன்னு வைங்க, கூடுமா கூடாதா? கூடும். இது கெட்ட காரியமா? இல்ல. நாங்க எந்த அடிப்படையில் இதை செய்தோம்? எமது மார்க்கம் இதற்கு என்ன செய்கின்றது, அனுமதிக்கின்றது. நபி அவங்க சொன்னாங்க, மன்னதர ஐயுசி அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு வழிபடுவதற்கு யார் நேர்ச்சை செய்வாரோ அவர் அதை செய்யட்டும். யார் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதற்கு நேர்ச்சை செய்வாரோ அவர் என்ன செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாதுன்றாங்க. அவர் அதை இப்ப நபி பள்ளி வாசலுக்கு வராங்க, ஒரு சஹாபியை பார்க்குறாங்க, வெளியே நிற்கிறார், அவர் வெயிலில் நிற்கிறார். அப்போ ஒரு சஹாபியை அனுப்பி விட்டாங்க, அவரை கூட்டிட்டு வாங்கன்னு கேட்டாங்க. இல்லை, அவர் என்ன வெளியில் நிற்கிறாருன்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், வெயிலில் நிற்பதற்கு நேர்ச்சை செய்திருக்கிறாருன்னா, வெயிலில் நிற்கிறதுக்கு என்ன நேர்ச்சை செய்திருக்கிறார், விட்டு போட்டு உள்ள வர சொல்லுங்கண்டா, அந்த நேர்ச்சியை விட்டு போட்டு உளுக்க வர சொல்லுங்கண்டாங்க. எங்களுக்கு தெரியும் பிரபல்யமான ஒரு சம்பவம், சகோதரர்களே, மூன்று சஹாபாக்கள் நபியுடைய மனைவிமார்கள் இடத்துல வந்து ரசூல்லாட இபாதத்தை பத்தி கேள்வி கேட்டு போட்டு மூணு பேரும் எடுத்த முடிவு என்ன? ஒருத்தர் முடிவெடுக்கிறார், இரவெல்லாம் நின்று வணங்க போகிறேன். அடுத்தவர் முடிவெடுக்கிறார், பகலெல்லாம் நோன்பு முடிக்க போறேன். மூன்றாமவர் முடிவெடுக்கிறார், இனி நான் திருமண வாழ்க்கை வாழ மாட்டேன். இப்ப இவங்க எடுத்த முடிவுகள்ல மோசமான முடிவுகள் அல்ல. யாரும் நைட்டெல்லாம் நான் இனி குடிக்க போறேன், மற்ற ஒரு பகலெல்லாம் நான் விபச்சாரம் செய்ய போறேன், இப்படி முடிவெடுத்தாங்க இல்ல? நல்ல காரியங்களை செய்வதாகத்தான் என்ன செய்தார்கள், முடிவெடுத்தார்கள். இப்ப திருமணம் முடிக்க மாட்டேன் என்று முடிவெடுத்தாரே, அவர் திருமணம் முடிக்காம நான் தவறான வழியில போவேன்றதுக்கு, திருமணம் முடிக்காம இபாதத்தில் ஈடுபட போறேன், அதுதான் அவருடைய நோக்கம். இரவு பகல் ஏன்னா வைஃப் இருந்தா என்ன செய்யணும், அவக்கும் நேரம் கொடுக்கணும், அதுல பிரச்சனையெல்லாம் இருக்குது நிறைய, விளங்கிச்சா? அப்ப அவர் என்ன பார்த்தாரு, அதை ஃபுல்லா விட்டு போட்டு நாங்க என்ன செஞ்சிருவோம், முழுமையா இபாதத்தில் ஈடுபடுவோம். நபியவர்கள் அங்கீகரித்தார்களா மறுத்தார்களா? வந்து கூப்பிட்டு சொன்னாங்க, அந்துமுல்லதீன குல்தும் கதா வகதா, நீங்க தான் இப்படி இப்படி எல்லாம் பேசிக்கொண்டவர்களான்னு கேட்டாங்க. அப்ப அவங்களும் பயப்படல, ஏ நாங்க மோசமான முடிவு எடுக்கலையே. அந்த சஹாபாக்கள் உடனே சொன்னார்கள், ஆம் யார சூழல்லாம், நாங்க தான். அப்ப சொன்னாங்க, நான் உங்களை விட அல்லாவை அதிகம் அஞ்சுபவர், என்னுடைய வழிமுறை என்ன தெரியுமா, இரவில் தூங்குகிறேன், தொழவும் செய்கின்றேன், பகலில் நோன்பு பிடிக்கிறேன், பிடிக்காமல் இருக்கிறேன், திருமணம் முடித்து குடும்ப வாழ்க்கை வாழ்கிறேன். சொன்னாங்க, இதுதான் என் வழிமுறை, யார் இதற்கு மாறு செய்வாரோ அவர் எம்மை சார்ந்தவர் அல்ல. அப்ப எனவே நல்ல காரியமாக இருந்தாலும் நாங்களாக முடிவெடுப்பது வந்து மார்க்கம் அனுமதிக்க கூடியது அல்ல. மார்க்கம் என்ன செய்யணும், எங்களுக்கு அதுக்கு அனுமதி தர வேண்டும். இப்ப ஒருவர் 100,000 தடவை சுபஹானல்லாஹ் சொல்லணும்னு நினைக்கிறாருன்னு வைங்க, நினைக்கிறார் 100,000 தடவை சுபஹானல்லாஹ் சொல்லுவோம், கூடுமா கூடாதா? கூடுமா கூடாதா? என்ன பதில், ஏன் கூடும்? அல்லாஹ் புகழ்றதுன்னு மட்டும் பார்த்தா அவங்களும் என்ன அல்லாஹ் தொழுகிறதுக்கு தான் நைட்ல என்ன செஞ்சாங்க, அனுமதிக்க. இப்ப நாங்க என்ன பார்க்கணும், இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா இல்லையா? அனுமதி இருக்குது. நபி அவங்க சொன்னாங்க, யார் 100 தடவைகள் சுபஹானல்லாஹ் சொல்லுவாரோ, 100 தடவைகள் சுபஹானல்லாஹ் சொல்லுவாரோ, அவருக்கு என்ன செய்யும், அவருக்கு வந்து 1000 நன்மைகள் கிடைக்கும். 1000 பாவம் மன்னிக்கப்படும், 1000 நன்மை கிடைக்கும். 100 தடவை செய்யறவருக்கு 100 தாண்டி செய்யவான்னு நபி சொல்லல. 100 100ஆக நீங்க எத்தனை செஞ்சரியும் போடலாம், 100 100ஆக நீங்க என்ன செய்யலாம். சரி, தொழுகைக்கு பிறகு சுபஹானல்லாஹ் சொல்ல சொன்னார்கள். எத்தனை தடவை? 33 தடவை. சரி, இப்ப ஒருத்தர் இப்படி நினைச்சா, தொழுந்த போறோம், எனக்கு வேலை இல்லை, அதனால சுபஹானல்லாஹ் 300, அல்ஹம்துலில்லாஹ் 300, அல்லாஹ் அக்பர் 300 அப்படின்னு முடிவெடுத்த என்ன ஆகும், சரியா பிள்ளையா? பிள்ளை. ஏன் அல்லாஹ் ரசூல் 33 என்று என்ன செய்தார்கள், வரை அறுத்தார்கள். 33 செஞ்சு முடிச்ச போறோம், நீங்க 3000 சரி செய்யுங்க, அது பிரச்சனை இல்லை, முதல்ல இதை முடிங்க, அதுக்கு பிறகு நீங்க எத்தனை வேண்டாலும் செஞ்சுக்கோங்க. அப்ப எனவே சகோதரர்களே, மார்க்கத்தில் நாங்க இபாதத் செய்யற நேரத்தில் என்ன செய்யணும், மார்க்க வழிகாட்டல் இருக்குதான்னு பார்க்கணும். நாங்க இப்படி பார்க்க கூடாது, எப்படி நல்ல காரியம் தானே அப்படின்னு மட்டும் பார்க்கறது பிழை. நல்ல காரியமாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் மார்க்கம் என்ன செய்யணும், அதற்கு வழிகாட்டவும் செய்யணும். இந்த ரெண்டு அடிப்படையும் இல்லாட்டி நாங்க என்ன செஞ்சிருவோம், தவறான வழியில போயிருவோம். சரி, இப்ப அல்லாஹு தஆலா அடுத்த ஆயத்திலே சகோதரர்களே, இஸ்லாத்தை மார்க்கத்தை பின்பற்றுவதற்கான ஒரு முக்கியமான வழிமுறையை எங்களுக்கு சொல்லிதாகலாம். ஜாஹிலியா காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, அந்த பழக்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி நீங்க அப்படி போகாதீங்கன்னு சொல்றான். அல்லாஹ் சொல்றான், இதா கீல லஹும் தஆலௌ இலா மா அன்ஸலல்லாஹு வ இலர் ரசூல், அல்லாஹ்வும் ரசூலும் என்ன அல்லாஹ் இறக்கியதை இன்னும் ரசூலின் பக்கமும் நீங்கள் வாருங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால், காலோ ஹஸ்புனா மா வஜதுனா அலைஹி ஆபானா, எங்கட பெற்றோர்கள் எதுல இருந்தது நாங்க அடைஞ்சோமோ அது எங்களுக்கு போதும், எங்களுக்கு இந்த மேலதிகமான விளக்கம் எல்லாம் தேவையில்லை. இன்றைக்கும் இந்த கொள்கை உள்ளாக இருக்கிறாங்க, எங்கட வாப்பா என்ன கொள்கையில இருந்தாரோ அது, வாப்பா யூஎம்பியா, நானும் யூஎம்பி தான், வாப்பா எந்த கட்சியில இருந்தாரோ அந்த கட்சி தான் நான் கடைசி மௌத்து வரைக்கும், உட்டும்பு பிடியில இருப்பாங்க, கட்சி மாற மாட்டான். சகோதரர்களே, கட்சியில எப்படி உடம்பு பிடியா இருக்கிறாங்களோ இதே மாதிரி மார்க்க, எங்கட வாப்பா செஞ்சாரா, எங்கட ஊர்ல செஞ்சாங்களா, நாங்க அதை மாத்த மாட்டோம். சரி சகோதரர்களே, இது வந்து நல்லது என்று நாம் முடிவெடுக்கலாம், உண்மையிலே மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல்ல அவங்க அந்த மாதிரி உறுதியா இருந்தா பாருங்க, அல்லாஹ் தஆலா என்ன பதில் சொல்கிறான்னு பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்கின்றான், இப்படி அவர்கள் பதில் சொல்லவும் அல்லாஹ் சொல்கின்றான், நபியே அவலவ் கான ஆபாஹும் லா யஅகிலூன ஷைஅன் வலா யஹ்தூன், அவர்களுடைய தந்தைமார்கள் மூதாதையர்கள் விளங்காதவர்களாக நேர்வழி அடையாதவர்களாக இருந்தாலுமா பின்பற்ற போகிறார்கள். அப்ப எனவே நீங்க பாருங்க, எஸ் தந்தைமாருக்கு மதிப்பு இருக்கிறது, மரியாதை இருக்கிறது, அவங்க சென்ற வழியை நாங்க பின்பற்றணும், ஆனால் அது நேர் வழிதானா, அது அவர்கள் இருந்தது வழிகேடா இல்லையா, இதை நீங்க பாருங்க. அதனால்தான் சொல்றேன், அவங்க வழிகேட்டில் இருந்தாலுமா பின்பற்ற போகிறீர்கள். எனவே வழிகேட்டில் இருந்தார்கள் என்று சொன்னால், தவறான வழியில் இருந்திருப்பார்கள் என்று சொன்னால், அப்போது நாம் என்ன செய்யக்கூடாது, அவர்களை பின்பற்றக்கூடாது. சகோதரர்களே, இந்த வசனங்களின் மூலமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு தரக்கூடிய பாடங்கள் என்ன என்றதை பார்த்தீங்க என்று சொன்னால், அதாவது முதலாவது ஆயத்தில் அல்லாஹு தஆலா அனாவசியமாக கேள்விகள் கேட்பதை தடுக்கின்றான். ஏன்னா நீங்கள் அனாவசியமாக கேள்வி கேட்டு அதனால் உங்களோடு இருப்பவர்களுக்கு சிரமம் ஏற்படுமானால் அந்த பாவத்தை நீங்க தான் சுமக்கிற வேலை வரும். இது மார்க்க விவகாரத்தில் சொல்லப்பட்ட விஷயம், உலக விவகாரத்திலையும் நாம் எங்களால் அடுத்தவங்களுக்கு சிரமத்தை உண்டாக்குவோம் என்று சொன்னால் அப்பையும் நாங்கள் என்ன செய்வோம், குற்றவாளிகளாக ஆகுவோம். பிறகு அல்லாஹ் சொல்கின்றான், பிறகு ரெண்டாவது ஆயத்தின் மூலமாக எங்களுக்கு சொல்லப்பட்டது, மா ஜஅலல்லாஹு மின் பஹீரா என்ற ஆயத்தின் மூலமாக மார்க்கத்தில் நாங்கள் நினைச்சு எதையும் என்ன செய்ய முடியாது, உருவாக்க முடியாது. இதில் நாங்கள் மிச்சம் கவனமாக இருக்கணும், மார்க்கம் என்று எதை செய்தாலும் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, இதை கொஞ்சம் நாங்கள் கவனம் எடுத்து ஒரு ஒரு என்ன ஆய்வு செய்வோம் என்று சொன்னால், நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் இபாதத்து என்று நாங்கள் எதையெல்லாம் செய்கின்றோமோ அதை ஒவ்வொன்றிலையும் இது மார்க்கத்தில் சொல்லப்பட்டதா இல்லையா, சொல்லப்பட்டதா இல்லையா என்ற ஒரு சேர்ச் உண்டு. சாதாரணமாக செய்தால் சரியா பிள்ளையான்றது என்ன செஞ்சது எங்களுக்கு விளங்கிரும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு மனசில் வரும், ஒரு மோலையிட்ட கேட்டால் ஓகேன்றாரு, ஒரு முன்னமிட்ட கூடான்றாரு, அப்போ அவங்க தான் எங்களை போட்டு குழப்பறாங்கன்னு சொல்லுவாங்க. ஒருவர்கிட்ட கேட்டால் கத்த மோதுறது கூடாதுன்றாரு, இன்னொருத்தர் கேட்டால் கூடும்ன்றாரு, ரெண்டு பேரும் யார் தான். சரி, ரெண்டு டாக்டர் மாதிரி இப்படி சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஒரு டாக்டர் சொல்றாரு உங்களோட ஹார்ட்ல ஓட்டன்றாரு, அடுத்த டாக்டர் சொல்றாரு இல்லைன்றாரு, என்ன செய்வோம் நாங்க? என்ன செய்வோம்? மூணாவது மட்டுமா, நாலாவது அஞ்சாவதா, பத்து டாக்டரை போய் சந்திப்பான். பத்து டாக்டரை சந்திச்சு என்ன இருக்கா இல்லையா செக் பண்ணுவாங்க. அப்ப பாருங்க, ஹார்ட்ல ஒரு ஓட்டன் சொன்னா இதனால ஏற்பட போவது என்னன்னு கேட்டீங்க சகோதரர்களே, உடம்புக்கு ஆபத்து தான். எந்த நோயா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய கேன்சர் போன்ற நோயா இருந்தாலும் சரி, அந்த நோயால ஈமானுக்கு ஒண்ணும் செய்யலாது, அப்படித்தானே? அந்த நோயால எதுக்கு எஃபெக்ட் உண்டாக்கியாலும் பாடிக்கு தான். ஆனா இந்த மாதிரி தவறான கொள்கைகள் மூலமாக என்ன நடக்கும்? ஈமானுக்கு ஆபத்து வந்துடும், ஈமானுக்கு ஆபத்து வந்துடும். அப்ப பாடிக்கு ஆபத்துன்னு விசாரிக்கிறோமா இல்லையா? அப்ப ஈமானுக்கு ஆபத்து வரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் ஏன் நாம் பல உலமாக்களிடம் விசாரிக்க கூடாது? எங்களுக்கு தெரியும், ஒரு கருத்து சொல்லுவாங்க என்னன்னு சொன்னா, அதாவது இந்த குடும்பத்துக்குள்ள கல்யாணம் முடிச்சா பிள்ளைகள் குறையா பிறக்கிறேன் ஒரு கருத்து இருக்குதானே, மாமியிட மவளை சாச்சிட மவளை இப்படி கல்யாணம் முடிச்சா என்ன? அப்படி சிலது நடந்திருக்குது, அப்படி சிலது என்ன நடந்திருக்குது. அதனால இப்படி ஒரு நம்பிக்கை சமூகத்தில் என்ன அப்படி கொஞ்சம் லேசா ஊடுருவி தான் இருக்குது. எங்களுக்கு தெரியும், ஐயூப் நபிக்கு பெரிய ஒரு சோதனை ஏற்பட்டது, அப்படித்தானே? இப்ப பிள்ளைகளுக்கு ஐயூப்னு பேர் வைக்கிறேன்னு சில ஆக்கள் என்ன செய்யறாங்க, வானம் வந்த ஐயூப் நபிக்கு மாதிரி மாற இவனுக்கும் சோதனை செஞ்சிடும் வந்துடும் சொல்லி. அப்ப இந்த கியாஸ் அப்படி நடந்தால இப்படி நடக்கும் சரியா இது? இது பிள சகோதரர்களே, ஒரு ஒரு ஸ்பீச்சில் நான் கேட்டேன், அவர் சொல்றாரு இந்த கருத்தை, இப்படி குடும்பத்துக்குள்ள தீர்மானம் செய்தால் பிள்ளைகள் இவ்வாறு குறையாக பிறப்பார்களா இல்லையா என்பதை நான் கிட்டத்தட்ட 200 டாக்டர்ஸ் மார்ட்ட கேட்டேன்றாரு. 200 எத்தனை டாக்டர்? 200 டாக்டர்ஸ் மார்ட். அவர் சொல்றாரு வைத்திய ரீதியாக இது ஊர்ஜிதம் செய்யப்படல, மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையே தானே அன்றி என்ன செய்யல, வைத்திய ரீதியாக இது ஊர்ஜிதம் செய்யப்படவில்லை. சகோதரர்களை, குடும்பத்துக்கு வெளியே முடிச்சாக்களுக்கு நடந்தா நெய்கிது, குடும்பத்துக்கு வெளியே முடிச்சாக்களுக்கு பிள்ளைகள் குறைய பிறக்கலையா? பிறந்துதான் இருக்குது. அதனால இது ஒரு காரணம் அல்ல. இப்ப இங்க இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும், சவுதியை பொறுத்த வரைக்கும், இங்க முறப்பொண்ணு சொல்றது யார? முறப்பொண்ணு யார சொல்றாங்க? இப்ப எங்க நாட்டில் மாமியிட மாவளை முறப்பொண்ணு சொல்லுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி இங்க சாச்சமார் பெரியப்பா மார்ட்ட பிள்ளையில முடிக்கிறது தான் செய்யறாங்க, முறப்பொண்ண நினைக்கிறாங்க. அப்ப எவ்வளவு திருமணம் நடக்குது? அப்ப எல்லாமே இந்த மாதிரி குறை உள்ளவர்களா என்றால் அப்படி இல்லை. ஆனா சிலது நடந்திருக்கு, அதுக்காக இதுதான் அதுக்கு காரணம்னு என்ன செய்ய முடியாது, நான் முடிவு செய்ய. அப்ப இந்த மாதிரியான தவறான நம்பிக்கையில் மனிதன் ஆளாகும் போது வாழ்க்கையில் பல பாதிப்புகளை அது உருவாக்குகின்றது. எனவே இந்த மாதிரி கத்தம் கொடுக்கிறது கூடுமா கூடாதா, ராத்தி போதுறது கூடுமா கூடாதா இப்படின்னு சொல்லி ரெண்டு ஆலிசா ஒருவர் ஓகேன்றார் ஒருவர் கூடாதுன்றார், இப்ப என்ன செய்யறது என்றால் சகோதரர்களே, விசாரணை இருக்குதானே, இந்த விசாரணை எங்களுக்கு தெளிவான ஒரு பதில தரும். விசாரணைகள் நீங்க பாத்தீங்கன்னா விசாரிக்கும் போது அவருக்கு சில ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட மட்டும்தான் கேட்பாரு, அவங்களோட ஜமாத்து அவங்களோட கொள்காக்கள், அதுக்கு வெளியே போய் கேட்கறதுக்கு பயம். இதுவும் பாதிப்பு உண்டாக்கிறது சமயத்தில். நாங்க நம்பிக்கையாளர்களா கருதக்கூடிய எந்த ஒரு ஆலிமிடத்திலேயே நாங்க என்ன செய்யலாம், மார்க்க விவகாரங்களை விசாரிக்கலாம். அவர் பதில் சொல்லும் போது பாருங்க, குர்ஆனை ஹதீஸை மேற்கோள் காட்டி பதில் சொல்கிறாரா, குர்ஆனை ஹதீஸை மேற்கோள் காட்டி என்ன பதில் சொல்கிறாரா என்பதையும் கூட நாங்கள் ஆய்வு செய்வோம் என்று சொன்னா, சகோதரர்களே இது செய்யப்படுவது சரியா பிழையா என்றது தெளிவாக விளங்கிறோம். சரி, அப்ப ரெண்டாவது ஆயத்தில் அல்லாஹு தஆலா அப்படி ஒரு இதை எங்களுக்கு சொன்னான். மூணாவது ஆயத்தில், கடைசி ஆயத்தில் அல்லாஹ் முதலாவது ரெண்டாவது ரெண்டு ஆயத்தும் ஒரே சப்ஜெக்ட் தான். மூணாவது ஆயத்தில் வந்து மார்க்கத்தில் இல்லாதுகளை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, மார்க்கம் என்ற அடிப்படையில் நாங்கள் பின்பற்றக்கூடாது என்பதை அல்லாஹ் சொன்னான். பிறகு மூணாவது நாலாவது ஆயத்தில் வந்து, அதாவது கண்மூடித்தனமாக யாரையும் பின்பற்றக்கூடாது, அது பெற்றோர்களாக இருந்தாலும் சரி உம்மா வாப்பாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்மூடித்தனமாக என்ன செய்யாதீர்கள், அவங்க செஞ்சாங்க எனவே அது சரிதான் என்ற முடிவுக்கு வராதிங்க, மார்க்கத்தில் உள்ளதா இல்லையா என்று. அல்லாஹு தஆலா அவங்க சொன்னதை சொல்லி அவர்களிடம் சொல்லப்பட்டால், அல்லாஹ் இறக்கியதை அல்லாஹ்வுடைய ரசூலின் பக்கம் நீங்கள் வாருங்கள் என்று சொல்லப்பட்டால் அவங்க சொன்ன பதில் என்ன, எமது மூதாதையர்கள் தந்தையர்கள் எதில் இருந்தார்களோ அது எங்களுக்கு போதும் என்று பதில் சொன்னார்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் நிப்பாட்டினா பரவாயில்ல. அல்லாஹ் என்ன சொல்கின்றான், மூதாதையர்கள் தந்தைமார்கள் அறியாதவர்களாக, வழி தவறியவர்களாக, நேர்வழி அடையாதவர்களாக இருந்தாலுமா பின்பற்ற போறீங்க அப்படின்னு அல்லாஹ் மறுப்பு சொல்றான். அப்ப எனவே எங்களுடைய தந்தை சமயத்துல தவறான வழியில இருந்திருப்பாரு, அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்கணும், அவங்களுக்கு அவனை நாங்க துவா செய்வோம். ஆனா பிழைன்னு தெரிஞ்சா நாங்க என்ன செஞ்சிடணும், அதிலிருந்து ஓரமாகி விட வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் தந்தைக்கு என்ன செய்தார்கள், உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் இஸ்திஃபார் செய்கிறேன் சொன்னாங்க. யா அபதி, என் அருமை தந்தையே, என்னிடத்தில் அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வந்திருக்குது, ஞானம் வந்திருக்குது, நீங்க அதை பின்பற்றுங்கன்னு சொன்ன நேரத்தில் அந்த மனுஷன் என்ன சொன்னாரு, இப்ராஹிமே உன்னை கல்லால் அடிச்சு விரட்ட வேண்டார். அப்ப இப்ராஹிம் நபி சொல்லிட்டு போனாங்க, என்ன சொன்னாங்க, நான் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று சொன்னார்கள். பிறகு அல்லாஹ் சொல்கின்றான், فَلَمَّا تَبَيَّنَ لَهُ أَنَّهُ عَدُوٌّ لِلَّهِ, இவர் அல்லாஹ்வுடைய விரோதி பகைவர் என்று எப்போது அவருக்கு தெளிவானதோ, இப்ராஹிம் நபிக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் தெரிஞ்சிட்டு, ஆஹா இவர் ஆள் குழப்பம், இவர் ஆள் என்ன குழப்பம், இது திருந்திர ஜாதி இல்லை, இது இதோட போனா இணையம் காபீர் ஆகிடும் அமருவா. என்ன செஞ்சாங்க, தபர்ரா மின்ஹு, அவரிலிருந்து ஒதுங்கி விட்டாருன்னு சொன்னாங்க. அவர்ல இருந்து என்ன செஞ்சிட்டாரு. அப்ப இந்த மாதிரி நானாமார், தந்தைமார், சாச்சாமார் தவறான வழிகளில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அழகான வார்த்தைகளால் பேசி பார்க்கறது, சொல்லி பார்க்கறது, விளங்கிச்சா. அப்ப அவங்க அதை ஏற்றுக்கொள்றாங்க இல்லை என்று சொன்னா முதல்ல நாங்க என்ன செஞ்சிட வேண்டியதான், ஒதுங்கி விட வேண்டியதுதான். எனவே சகோதரர்களே, இத்தகைய பாடங்களை இந்த வசனங்கள் என்ன செய்கின்றது, எங்களுக்கு படித்து தருகின்றது. அல்லாஹு தஆலா இந்த வசனங்கள் மூலமாக பயன்பெற்ற மக்களாக எங்கள் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.